அன்புசால் வானொலி அன்பர்களே, ஆர்வத்துடன் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாய் நிற்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சையாயிருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். சங்கீதம் 119:40.
அன்பானவர்களே, நேற்றைய நிகழ்ச்சியிலே கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு செய்யப்போகும் காரியத்தை குறித்து அவர்களுக்கு கூறுவதற்காக எசேக்கியேலை சவரம் செய்யும்படியாகவும் தலைமுடியை எடுக்கும்படியாகவும் செய்து அதைக் கொண்டு தமது செய்தியை கொடுத்ததை நாம் சிந்தித்தோம். எசேக்கியேல் 5:13 பாருங்கள். இப்படி என் கோபம் நிறைவேறும், இப்படி நான் என் உக்கிரத்தை அவர்கள் மேல் தங்க பண்ணுகிறதினால் என்னை ஆற்றிக்கொள்வேன். நான் என் உக்கிரகத்தை அவர்களில் நிறைவேற்றும்போது கர்த்தராகிய நான் என் வைராக்கியத்திலே இதை பேசினேன் என்று அறிவார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசி புத்தகத்திலே 5:12 கர்த்தர் சொல்வதற்கான காரணத்தை இந்த 13 நாம் பார்க்கிறோம். இதுதான் எசேக்கியேல் கொண்டு வந்த செய்தி. இதனை மிகவும் தெளிவாக புரியும்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் எடுத்துச் சொன்னார். எசேக்கியேல் 5:17,
பஞ்சத்தையும் உன்னை பிள்ளை இல்லாமற் போக பண்ணும் துஷ்ட மிருகங்களையும் உங்களுக்கு விரோதமாக அனுப்புவேன். கொள்ளை நோயும் இரத்தம் சிந்துதலும் உன்னில் சுற்றித் தெரியும். பட்டயத்தை நான் உன்மேல் வரப்பண்ணுவேன், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன் என்றார்.
எசேக்கியேலின் செய்தியை மக்கள் கேட்காமலேயே போய்விட்டார்கள். அதற்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. எருசலேமின் அழிவும் அந்த தேச மக்களின் பாடுகளும் அவர்கள் சகித்த எல்லா நிந்தனைகளும் அவமானங்களும் நமக்கு எச்சரிக்கையாக இருக்கின்றன. தேவ நியாய தீர்ப்பின் உண்மையை நமக்கு விளங்க செய்கிறதாயிருக்கிறது. இருந்தபோதிலும் நம்மில் ஒரு சிலரே வேத வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாக இருக்கிறோம். அநேகர் இதை அறிந்த பின்னரும் கூட வேத சத்தத்திற்கு செவி சாய்க்கிறதில்லை. தேவனை பின்பற்றுகிறவர்களின் பெரிய பாவம் எது தெரியுமா? தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானியாமல் இருப்பதே, அதை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடுவதே பெரிய பாவம். தேவன் இதே எச்சரிப்பைத்தான் எருசலேம் ஜனங்களுக்கு கொடுத்தார். இன்று நமக்கும் இதே எச்சரிப்பைத்தான் மீண்டும் கொடுக்கிறார். எல்லா வேத வசனங்களையும் போல இந்த வசனத்தின் எச்சரிப்பும் நமக்கு செய்தியை தருகிறதாயிருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு உங்களிலே ஆரம்பித்துவிட்டால் நீங்கள் தீர்மானம் எடுத்தது தாமதமானதாக ஆகிவிடும். ஆகவே தேவ நியாய தீர்ப்பு வரும் முன்னரே அவருக்காக வாழ முடிவு செய்துவிடுங்கள். இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாயில் என்று சங்கீத புஸ்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, 2 கொரிந்தியர் 6:2 என்று சொல்கிறது, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நீங்கள் இப்பொழுதே என்ற கருத்துடையவர்களாக இருந்தால் உங்கள் முடிவெடுத்தலை பின்னாலே தள்ளி போட மாட்டீர்கள். இப்பொழுதே அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வீர்கள். எசேக்கியேல் புத்தகம் ஒரு கிரமமாக எழுதப்பட்ட புத்தகம். நாம் இதுவரை எருசலேமை குறித்த அநேக தீர்க்க தரிசனங்களை பார்த்தோம். இப்பொழுது தீர்க்கதரிசி தன்னுடைய கவனத்தை முழு இஸ்ரவேல் தேசத்தின் மீதும் திருப்புகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு முழு இஸ்ரவேல் தேசத்தின் மீதும் வருகிறதாயிருக்கிறது. நேபுகாத்நேச்சாரால் 2வது முறை யூதா ஜனங்கள் பிடிக்கப்பட்ட பொழுது எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டுவரப்பட்டார். இவர்கள் பாபிலோன் அரசிற்கு அடிமைகளாக கேபார் நதி அண்டையிலே உள்ள நிலங்களில் விவசாய பணியிலே ஈடுபடுத்தப்பட்டார்கள். இந்த கேபார் நதி ஐபிராத்து நதியிலிருந்து பிரிந்து வருகிற ஒரு சிற்றாறு என்று சொல்லலாம். இந்த காலகட்டத்திலே எருசலேமில் அநேக ஜனங்கள் சிறைபிடிக்கப்படாமல் காணப்பட்டார்கள். எருசலேம் இன்னும் அழிக்கப்படாமல் இருந்தது. ஆனாலும் பொய் தீர்க்கதரிசிகள் அநேகர் எழும்பி எல்லாமே சமாதானமாக முடியும் என்றும், சிறைப்பட்டவர்கள் வெகு விரைவில் தாயகம் திரும்பிவிடுவார்கள் என்றும் கூறி பொய் தீர்க்க தரிசனம் கூறிக்கொண்டிருந்தார்கள். இதற்கிடையில் எரேமியாவின் வார்த்தைகள் தெளிவாக வந்து கொண்டிருந்தன. அவர்கள் 70 ஆண்டுகால சிறையிருப்பிலே இருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தையை அவர் சொன்னார். ஆனால் இதற்கு மக்கள் செவி சாய்க்கவில்லை. அவர்கள் பொய் தீர்க்கதரிசிகளின் வார்த்தைகளையே நம்பினார்கள். ஏனென்றால் அவர்களின் செய்தி சிறந்ததாகவும் நேர்மையான எதிர்பார்ப்பை உண்டாக்குகிறதாயும் இருந்தது. அருமையானவர்களே, நமக்கு ஆறுதலாக இருக்கிறது, ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நினைத்து எப்பொழுதும் ஆசீர்வாதமான வசனங்களையே வாசிக்க வேண்டும், அவ்விதமான பிரசங்கங்களையே கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும் என்று எண்ணாதிருங்கள். வேதத்தின் முழு சத்தியங்களையும் நேசியுங்கள். கடிந்து கொள்ளும் சத்தியங்களை வெறுக்காதிருங்கள். யூதா ஜனங்கள் எரேமியாவின் உண்மையான தீர்க்க தரிசனத்தை விட்டுவிட்டு பொய் தீர்க்க தரிசிகளின் ஆசீர்வாதமான வார்த்தைகளுக்கே விரும்பி செவி கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைய நாட்களிலே அநேகர் இவ்விதமாகவே காணப்படுகிறார்கள். ஒரு சபை ஊழியர் தனது ஊழியத்தை பற்றி இவ்வாறு கூறுகிறார். நான் என்னுடைய சபையில் தீர்க்கதரிசிகளின் புத்தகத்திலே காணப்படுகின்ற தேவ நியாய தீர்ப்பை குறித்து தொடர்ந்து பிரசங்கித்தபொழுது அநேகர் சபைக்கு வருவதை விட்டுவிட்டார்கள். ஒரு சபை உறுப்பினர் அந்த சபையை குறித்து மற்றவர்களிடம் இவ்வாறு கூறினார். நான் வேறொரு சபைக்கு போகப் போகிறேன், எனக்கு இங்கே ஆறுதலின் செய்தி, ஆசீர்வாதமான செய்தி இல்லை என்றாராம். ஆம், இதுபோன்ற அநேக மனிதர்கள் இன்று சபையிலே உண்டு. இவர்கள் வேதத்தின் சத்தியங்களை கற்றுக்கொள்ள விரும்புகிறதில்லை. இவ்வாறு குறை கூறின மனிதருடைய வாழ்க்கையை பார்க்கும்பொழுது அவருக்கு ஆறுதலின் செய்தி தேவையில்லை, தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த செய்தியே அவசியம் தேவை என்று உணர்ந்ததாக அந்த தேவ ஊழியர் கூறினார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றும் அநேக சபைகளிலே நாம் எவ்வாறு நண்பர்களை சம்பாதிக்கலாம், மற்றவர்களை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம், வெற்றியுள்ள தொழில் அதிபராக இருப்பது எப்படி என்பது போன்ற காரியங்களையே பிரசங்கிக்கிறார்கள். இவர்கள் ஒரு நேர்மறையான சிந்தனைகளை உருவாக்க நினைக்கிறார்கள். நலமாக எண்ணு, உனக்கு நலமாக நடக்கும் என்பதை மட்டும் பிரசங்கிக்கிறார்கள். அருமையானவர்களே, இவையெல்லாம் தேவனுடைய செய்தி அல்ல. அவர் அனுப்பும் தகவல் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எசேக்கியேல் 6 மற்றும் 7 அதிகாரங்களிலே நாம் தேவனுடைய நியாய தீர்ப்பை குறித்த 2 செய்திகளை உடையவர்களாயிருக்கிறோம். முழு இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் எசேக்கியேல் இப்பொழுது கூற இருக்கிறார். மாயையான வழிபாட்டிலே இருப்போர் சாவார்கள் என்றும் தேசம் பாழாக்கப்படும் என்றும் அவருடைய செய்தியிலே எச்சரிக்கிறார். இப்பொழுது எசேக்கியேல் 6 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர். நியாய தீர்ப்பை குறித்த 2 செய்திகளிலே 1வது செய்தியை இந்த வசனம் துவக்கி வைக்கிறதாயிருக்கிறது. 7 அதிகாரத்திலேயும் 2வது செய்தியை இவ்வாறே துவங்குகிறார். பாருங்கள், எசேக்கியேல் 7:1, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் என்று சொல்கிறது. எசேக்கியேல் கூறுகின்றதை மக்கள் கேட்க மாட்டார்கள். ஆனால் எசேக்கியேல் அவர்களை பார்த்து நான் என்ன நினைக்கிறேன் என்பதை பற்றியோ, நான் என்ன நம்புகிறேன் என்பதை பற்றியோ, நான் என்ன நடக்க வேண்டும் என்று விரும்புகிறேன் என்பதை பற்றியோ கூறப்போவதில்லை. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதையே சொல்கிறேன் என்கிறார். அடுத்ததாக ஒரு ஆர்வம் தரக்கூடிய காரியம் என்னவென்றால், 2 செய்திகளும் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று நிறைவடைகிறதை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் அவரை கர்த்தர் என்று அறிந்து கொள்வதற்காகவே தேவன் இந்த நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். தேவன் பரிசுத்தமானவர் என்று மனிதர்கள் அறிந்து கொள்வதற்காக தேவன் நியாய தீர்ப்பை அனுப்புகிறார். நியாய தீர்ப்புக்கான அநேக காரணங்களிலே இதுவும் ஒன்றாகும். இந்த உலகம் தேவன் பரிசுத்தமானவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். பிரியமானவர்களே, தேவன் அன்பானவர் என்பதை குறித்து அதிகமாக வலியுறுத்தி சொல்லப்படுவதை இன்று நாம் கேட்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்பது சத்தியம்தான், உண்மைதான். ஆனால் அது பாதி உண்மைதான். நாம் நாணயத்தின் மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டியது அவசியம். தேவன் பரிசுத்தமானவர், அவர் பாவத்தை தண்டிக்கிறவர். நீங்கள் அவருடைய வேதத்திற்கு கீழ்ப்படியாமற் போனால், அவருடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ளாமற் போனால், அவரை மறுதளித்தால் ஒரே ஒரு மாற்று வழியே உண்டு. அது தேவனுடைய நியாய தீர்ப்பு. இன்று மனிதர்கள் அநேக சாக்குப்போக்குகளை சொல்ல முயற்சிக்கிறார்கள். தங்களை பாவிகள் என்று அவர்கள் ஒத்துக்கொள்ள விரும்புகிறதில்லை. அவருடைய உலகத்திலேயே வாழ்ந்து கொண்டு தேவன் இல்லை என்றும் சொல்கிறார்கள். சில ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பல்கலைக்கழகத்திலே சேப்பலனாக இருந்த ஒரு இளம் எபிரேயன் இவ்வாறு செயல்பட்டார். அவர் தேவன் இல்லை என்று காண்பிக்க விரும்பினார். அவருடைய வாதம் என்னவெனில், எபிரேய வேதாமத்திலே காணப்படும் தேவன் தன்னுடைய தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்களை காத்துக்கொள்வதாக வாக்கு பண்ணியுள்ளார். ஆனால் ஏன் யூதர்கள் கொடுங்கோலர்களால் கொல்லப்பட தேவன் அனுமதித்தார்? சுமார் 60 லட்சம் யூதர்கள் கொல்லப்பட்டார்களே, அப்பொழுது தேவன் என்ன செய்தார் என்பதே கேள்வி. மேலும் அவர் இவ்வாறு எழுதுகிறார், நான் தேவனை நம்ப தயாராக இல்லை என்றும் எழுதுகிறார். இவர் இறுதியாக தேவன் இல்லை என்றே முடிவிற்கு வந்துவிட்டார். ஏனென்றால் உடன்படிக்கையின் தேவனாக அவர் இருப்பாரானால் அவர் இஸ்ரவேலரை பாதுகாத்து அந்த ஜனங்களுக்கு எந்த தீங்கும் நேரிடாமல் காத்திருப்பார் என்பதே அவருடைய கருத்து. இதை பார்க்கும்பொழுது அவர் சொல்லுகிறதும் சரிதான் என்று உங்களுக்கு தோன்றுகிறதா? இங்கே நான் ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். தேவன் செய்ததை பற்றியே இவர் பேசுகிறாரே தவிர, மக்களை பற்றி இவர் சிந்தித்தாரா? இந்த நியாய தீர்ப்பு அந்த ஜனங்கள் மீது வருவதற்கு காரணம் அந்த ஜனங்கள் செய்த பாவம்தான். அவர்கள் தேவனை மறுதளித்து பின்வாங்கி போயிருந்தார்கள். அந்த ஜனங்களுக்கு தேவன் சில விசேஷித்த கிருபைகளை கொடுத்திருந்தார். ஆகவே எவ்வளவுக்கு அதிகமாக கிருபைகளை அவர் கொடுத்திருந்தாரோ, அவ்வளவுக்கு அதிகமாக யூத ஜனங்களின் பொறுப்பு கூடிற்று. அவர்கள் தேவன் எதிர்பார்த்த அளவிற்கு இல்லாததால் தேவனுடைய நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்தது. அவர் பரிசுத்தமான தேவன் என்பதை நிரூபிப்பதற்காக இந்த நியாய தீர்ப்பை அனுப்புகிறார் என்று எசேக்கியேல் மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்பு பயங்கரமானது. 2 கொரிந்தியர் 5:11 வசனத்திலே பவுல் என்ன சொல்கிறார் பாருங்கள். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்லுகிறோம் என்று சொல்கிறார். எசேக்கியேல் தன்னுடைய ஊழியத்தின் துவக்கத்திலேயே கர்த்தருடைய பரிசுத்தத்தை குறித்த ஒரு தெளிவை பெற்றுவிட்டதால் அவர் மற்றவர்களை இந்த பரிசுத்தத்திற்கு நேராக நடத்துகிறார். எசேக்கியேல் 6:2 வசனத்தை பாருங்கள். மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேலின் பர்வதங்களுக்கு நேராக உன் முகத்தை திருப்பி அவைகளுக்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், தேவனுடைய நியாய தீர்ப்பானது முழு தேசத்தின் மீதும் வருகிறது என்று சொல்லும்படி தேவன் எசேக்கியேலிடம் கூறுகிறார். இப்பொழுது 3 வசனத்தை பார்ப்போம். இஸ்ரவேலின் பர்வதங்களே கர்த்தராகிய ஆண்டவரின் வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் பர்வதங்களையும் குன்றுகளையும் ஓடைகளையும் பள்ளத்தாக்குகளையும் நோக்கி, இதோ உங்கள் மேல் நானே பட்டயத்தை வரப்பண்ணி உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன். பர்வதங்களே என்று இங்கே சொல்லப்படுவதை அரசாங்கத்தை குறிப்பதாக அர்த்தம் கொள்ள முடியும். அதற்கு இதனை உருவகப்படுத்தி சொல்கிறார். இசைக்கியேல் இஸ்ரவேல் தேசத்தையும் அதில் உள்ளவற்றையும் இங்கே குறிப்பிட்டு வரிசைப்படுத்துகிறார். உங்கள் மேடைகளை அழித்து போடுவேன் என்கிறார். யூதா தேசத்திலே ஒவ்வொரு மரத்தின் கீழும் ஒரு அந்நிய தெய்வத்தின் பலிமேடை இருக்கும். அதை சுற்றியுள்ள பகுதியிலே பாவங்கள் பெருகியிருந்தன. இதையே அன்றைய புறஜாதியார் செய்தார்கள். இப்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேசம் யூதா தேசம் இதே விக்கிரகாராதனைக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டது. ஆகவேதான் தேவன் அவர்களை பார்த்து, உங்கள் மீது என்னுடைய நியாய தீர்ப்பு வருகிறது என்று சொல்கிறார். இப்பொழுது 4-5 வசனங்களை பார்ப்போம். உங்கள் பலிபீடங்கள் பாழாக்கப்பட்டு உங்கள் சிலைகள் தகர்க்கப்படும். உங்களில் கொலை உண்கிறவர்களை உங்கள் நரகலான விக்கிரகங்களுக்கு முன்பாக விழப்பண்ணுவேன். நான் இஸ்ரவேல் புத்திரருடைய பிரேதங்களை அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் முன்னே கிடக்க பண்ணி உங்கள் பலிபீடங்களைச் சுற்றிலும் உங்கள் எலும்புகளை சிதறப் பண்ணுவேன். யூதர்களிலே அநேகர் கொல்லப்பட்ட சம்பவத்தை குறித்து நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். இந்த ஜனங்கள் எசேக்கியேலின் புத்தகத்தை வாசித்திருப்பார்களானால் நலமாயிருக்கும். அவர்கள் இந்த எசேக்கியேலின் செய்தியை கேட்டு ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்பியிருப்பார்களானால் அழிவை கண்டிருக்க மாட்டார்கள். அருமையானவர்களே, நீங்கள் தேவனை அசட்டை பண்ண முடியாது. அவரை விட்டுவிட்டு போகும்பொழுது நியாய தீர்ப்பு வரத்தான் செய்யும். இன்று உலக நாடுகள் உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வர முயற்சிக்கிறார்கள். ஆனால் பிரச்சனைகள் குறைவதற்கு பதிலாக பெருகிக் கொண்டே போகின்றன. ஏனென்றால் தேவன் நியாயம் தீர்க்கிறார். அருமையானவர்களே, நீங்கள் தேவனை ஒரு வயதானவராக நீண்ட தாடியோடு மேகங்கள் நடுவே அமர்ந்து கண்ணீர் விடுகிறவராக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? இல்லை பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பரிசுத்தமானவர். எசேக்கியேல் 3 எசேக்கியேல் பரிசுத்த தேவனை பற்றி தரிசனத்தை கண்டார். சக்கரங்களுக்குள் சக்கரம் இருப்பது போன்று காணப்படும் அமைப்பு தேவனுடைய பலனை குறிக்கிறது. தன்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் இயங்கிக் கொண்டிருப்பதை அது வெளிப்படுத்துகிறது. அக்னியும் புயல் காற்றும் இந்த பூமியின் மீது தேவன் கொண்டு வரும் நியாய தீர்ப்பை குறிக்கிறது. நாம் தேவனை இந்த வழிகளிலே புரிந்து கொள்வது நமக்கு ஒருவேளை கசப்பான மாத்திரை போல இருக்கலாம். அதே வேளையில் நாம் மருத்துவர் கொடுத்த மாத்திரைகளை கசப்பானதாயிருந்தாலும் அதை உட்கொள்வது நம்முடைய உடல் நலத்திற்கு ஏற்றது. இந்த கசப்பான மாத்திரைகளே நம்முடைய வாழ்க்கையிலே கசப்பான பாவ நோய்களை மாற்றும். நாம் இங்கே விழுங்க வேண்டியது அவசியம். நாம் பரிசுத்தமான தேவனோடு பழகுகிறோம். அவரிடத்திலே தவறு எதுவும் இல்லை. நாமே தவறுகளை இழைத்தவர்கள். நீங்கள் இதை ஏற்றுக்கொள்கிறீர்களா? தேவன் சொல்கிறார், நான் இஸ்ரவேலை தண்டிக்கப் போகிறேன். அது எளிதான காரியமாக இருக்கப் போவதில்லை. ஆனாலும் இஸ்ரவேல் தன்னுடைய தவற்றை தன்னுடைய பாவத்தை ஒருபொழுதும் ஒத்துக்கொள்ளப் போகிறதில்லை. இப்பொழுது எசேக்கியேல் 6:8 வசனத்தை பாருங்கள். நீங்கள் தேசங்களில் சிதறடிக்கப்படும் போது புறஜாதிகளுக்குள்ளே பட்டயத்துக்கு தப்புவாரை உங்களுக்கு மீதியாக வைப்பேன். இந்த யூதா ஜனங்களுக்குள்ளும் சிலர் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். இவர்கள் மீதியான ஜனங்களாக இருந்தார்கள். முழு யூதா ஜனங்களும் தேவனை விட்டு பின்வாங்கி செல்லும் பொழுது அங்கே விசுவாசம் உள்ள மீதியான ஜனங்கள் காணப்பட்டார்கள். இன்றைய சபைகளிலேயும் இவ்வாறு காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். அநேகர் அநேக நவீன கொள்கைகளாலே ஈர்க்கப்படும் பொழுது ஒரு சிலரே தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக காணப்படுவதை நீங்கள் பார்க்கலாம். ஆனாலும் தேவன் இந்த உண்மை உள்ள ஜனங்களை கவனத்திலே கொண்டிருக்கிறார். இதை நாம் மறந்து போகக்கூடாது. எசேக்கியேல் 6:9 வசனம், என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் தங்கள் நரகலான விக்கிரகங்களின் பின்னே சோரம் போகிற தங்கள் கண்களை குறித்தும் மனமடிவானேன் என்று உங்களில் தப்பிப்போன அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் புறஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து தங்களுடைய சகல அருவறுப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகளின் நிமித்தம் தங்களையே வெறுத்து. உங்களிலே தப்பிப்போனவர்கள் அவர்கள் தாங்கள் சிறைப்பட்டிருக்கும் புறஜாதிகளுக்குள்ளே என்னை நினைத்து என்று சொல்லப்படுகிறது. இந்த மீதியானவர்கள் என்ன செய்வார்கள்? இவர்கள் தேவனுக்கு சாட்சிகளாக இருக்கப் போகிறார்கள். என்னை விட்டு சோரம் போகிற இருதயத்தை குறித்தும் என்று இங்கே வசனம் சொல்கிறது. இந்த யூதா ஜனங்கள் தேவனுடையவர்கள், அவரை சார்ந்தவர்கள், ஆனால் அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வேசித்தனத்திற்கு உட்பட்டார்கள். ஆகவே அவர்களுடைய இருதயம் சோரம் போனது. இயேசு கிறிஸ்து தன்னுடைய உண்மையான சபையை எடுத்துக் கொள்ளும் பொழுது பூமியிலே கைவிடப்பட்ட நிலைமையிலே சில சபைகள் காணப்படும். அதற்கு வேசி என்றே பெயர். இதனை குறித்து நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 17 அதிகாரத்திலே பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளிலேயே இந்த அதிகாரமே மிகவும் பயங்கரமானது என்று சொல்லலாம். தங்களுடைய சகல அருவறுப்புகளினாலும் தாங்கள் செய்த பொல்லாப்புகளின் நிமித்தமும் தங்களையே வெறுத்து என்று வசனத்திலே நாம் பார்க்கிறோம். இது நியாய தீர்ப்பின் விளைவுகளிலே ஒன்று. ஆனால் இதன் விளைவை நாம் இப்பொழுது உலகத்திலே காண முடியாது. இதற்கு காரணம் என்னவென்றால், இன்னும் அதிகமான நியாய தீர்ப்பு வருகிறதா இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு மகா உபத்திரவ காலத்திலே வரும். இந்த தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே அந்த ஜனங்கள் தங்களுடைய நாக்கை கடிப்பார்கள். அப்பொழுது அநேக ஜனங்கள் மனம் திரும்புவார்கள் என்று ஒருவேளை நீங்கள் நினைக்கக்கூடும். இல்லை பிரியமானவர்களே, மனம் திரும்புதல் இருக்கும், ஆனால் அது இந்த கூட்டத்தாரிடையே இருக்காது. இசைக்கேலி நாட்களிலே தங்களை வெறுத்த ஜனங்கள் இருந்தார்கள். அவர்கள் மனம் திரும்பினார்கள். ஏனென்றால் அப்பொழுது அவர்கள் தேவனுக்கு நெருக்கமாக இருந்தார்கள். இது தேவ ஜனங்களை பொறுத்தமட்டில் எப்பொழுதும் உண்மையாகும். நீங்கள் உங்களை வெறுக்கும் பொழுது முற்றிலும் மனம் திரும்புவீர்கள். தேவனுக்கு இன்னும் நெருக்கமானவர்களாய் மாறுவீர்கள். ஒருவேளை நீங்கள் சில வேளைகளிலே பிசாசின் கிரியைகளுக்கு அடிமையாகி இருக்கும் பொழுது உங்களை வெறுக்காவிட்டால் நீங்கள் தேவனுடைய ஜனங்களில் ஒருவராக இருக்க முடியாது. பாருங்கள், எசேக்கியேல் 6:10, இந்த தீங்குகளையெல்லாம் தங்களுக்கு நேரிட பண்ணுவேன் என்று கர்த்தராகிய நான் விருதாவாய் சொன்னதில்லை என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். அறிந்து கொள்வார்கள் என்று இங்கே கர்த்தர் சொல்கிறதை பார்க்கிறோம். அவரை கர்த்தர் என்று ஜனங்கள் அறிந்து கொள்வார்கள். இந்த அர்த்தத்திலே இந்த அதிகாரத்திலே 3 வருகிறதை நாம் பார்க்கலாம். இதுவும் நியாய தீர்ப்பின் ஒரு விளைவு ஆகும். இந்த விளைவை நாம் நம்முடைய நாட்களிலே காண இயலாது. தேவனுடைய கரத்தை அங்கீகரிப்பதை விட்டுவிட்டு ஜனங்கள் இப்பொழுது தேவன் இருக்கிறாரா என்று சொல்கிறார்கள். தேவன் இருந்திருப்பாரானால் அவர் அவர்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்திருப்பார் என்று வாதிடுகிறார்கள். அருமையானவர்களே, இந்த ஒரு கருத்தை நாம் எங்கே பெற்றோம்? தேவன் பாவத்தை தண்டிக்கிறார், நியாயம் தீர்க்கிறார். ஆனால் மக்கள் இதை எதிர்க்கிறார்கள். நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன் தேவையில்லை என்று கூறுகிறார்கள். நீங்கள் விரும்பினால் உங்களை போன்ற தன்மையுள்ள ஒரு தேவனை படைத்துக் கொள்ள முடியும். ஆனால் பரிசுத்த தேவன் அங்கே வெளியே நின்று கொண்டிருப்பார். அவர் உங்களை விட்டு போக வேண்டுமென நீங்கள் விரும்பலாம். ஆனால் அவர் உங்களை விட்டு போவதில்லை. அவர் தொடர்ந்து உங்கள் பாவத்தை கண்டிக்கிறவராக, நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். இசைக்கியேல் 6:13 பாருங்கள். அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் பர்வதங்களுடைய சகல சிகரங்களிலும் பச்சையான சகல விருட்சங்களின் கீழும் தழைத்திருக்கிற சகல கர்வாலி மரங்களின் கீழும் அவர்களுடைய நரகலான விக்கிரகங்களின் நடுவிலும் அவர்களுடைய பலிபீடங்களைச் சுற்றிலும் அவர்களில் கொலையுண்டவர்கள் கிடக்கும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இங்கு என்ன பார்க்கிறோம்? அவர்களில் கொலையுண்டவர்கள் கிடக்கும் பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். ஆம், யூதர்கள் கொடூரமாக கொல்லப்பட்ட பொழுது அவர்களிலே சில யூதர்கள் அவரே கர்த்தர் என்று அறிந்து கொண்டார்கள். அவர்கள் மீதியான ஜனங்கள். இன்றும் ஐரோப்பா கண்டத்திலே அநேக ரட்சிக்கப்பட்ட யூதர்கள் இருக்கிறார்கள். இது அந்த யூத படுகொலையினால் உண்டான விளைவே. இந்த சம்பவத்திலே பெற்றோர்கள் இறந்த பயங்கரமான அனுபவத்தை பார்த்ததால் இவர்கள் ரட்சிக்கப்பட்டதாக ஒரு பெண் சாட்சி கடிதம் ஒன்றை ஒரு ஊழியருக்கு எழுதியிருக்கிறார். நாம் தேவனுடைய கரத்தை அங்கீகரிக்க வேண்டும். அவருடைய கரத்தை உணர வேண்டும். அவர் பரிசுத்தமான தேவன். அவர் தன்னுடைய குமாரனையே தப்ப விடாதிருக்க, நமக்காக அவரை மறிக்க விட்டிருக்க, நமக்காக அவரை பாவமாக்கியிருக்க, பாவத்திலே வாழ்கிற மக்கள் எவ்வாறு தேவ தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும் என்று எண்ண முடியும்? தொடர்ந்து அந்த வசனத்தில் என்ன பார்க்கிறோம்? அவர்கள் தங்கள் நரகலான சகல விக்கிரகங்களுக்கும் மதுர வாசனையான தூபத்தை காட்டின ஸ்தலங்களாகிய உயர்ந்த சகல மேடுகளிலும் என்று பார்க்கிறோம். தேவன் அவர்களை நியாயம் தீர்த்ததற்கான காரணங்களை கூறுகிறார். அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய நியாய தீர்ப்பானது இன்றும் அந்த தேசத்தின் மீது இருக்கிறது. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று சொல்லப்பட்டது உண்மைதான். ஆனால் இன்று அந்த தேசம் அப்படி இல்லை. மக்கள் இன்னமும் தேவனிடத்திலே மனம் திரும்ப மறுக்கிறார்கள். ஆகவே தேவனுடைய நியாய தீர்ப்பு இன்றும் அந்த தேசத்தை விட்டு அகலவில்லை. இசைக்கியல் 6:14 பார்ப்போம். வாசிக்கிறேன், இசைக்கியல் 6:14. நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக நீட்டி அவர்களுடைய எல்லா வாசஸ்தலங்களும் உள்ள தேசத்தை அழித்து அதை திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்றார். இங்கே திப்லாத்தின் வனாந்தரத்தை பார்க்கிலும் அதிகமாய் பாழாக்குவேன் என்று சொல்கிறார். இதை குறித்த ஒரு சரியான கருத்தை நாம் பெற முடியவில்லை. இந்த திப்லாத் என்ற வனாந்தரத்தின் அமைப்பிடத்தை குறித்து நமக்கு துல்லியமாக தெரியவில்லை. ஆனால் ஒன்று உண்மை, அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள் என்று மீண்டும் அவர் சொல்லுகிறார். தேவன் இஸ்ரவேல் தேசத்தை நியாய தீர்ப்பிற்கு கொண்டு வருவதற்கு இது முக்கியமான ஒரு நோக்கமாகும். நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருந்த எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையிலேயும் நாம் தொடர்ந்து பாவத்திலே ஜீவிப்போம் என்று சொன்னால் அவருடைய நியாய தீர்ப்பு நம்மை நோக்கி வருகிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஆசீர்வாதமான வசனங்களை மட்டும் கேட்க வேண்டும், எப்பொழுதும் நான் உலக பிரகாரமாய் தேவைகள் சந்திக்கப்பட்டவனாக இருக்க வேண்டும் என்று நினைத்து கர்த்தரை தேடுகிறவர்களை குறித்து பவுலப்போஸ்தலன் பரிதாபப்பட்டு எழுதுவதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நம்மோடு கூட நம்முடைய பாவங்களை குறித்து ஆண்டவர் உரையாடுவார் என்றால், உணர்த்துவார் என்றால், இந்த வேளையிலேயே அவருடைய பாதத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோமா? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நம் பாவங்களை அறிக்கையிடும் பொழுது நமது பாவங்களை அவர் மன்னிப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான்.
அன்பர்களே, இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறோம். நீங்கள் உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு எழுத வேண்டிய முகவரி: வேத ஆராய்ச்சி, டிரான்ஸ்வர்ல் ரேடியோ, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண்களை குறித்துக் கொள்ளுங்கள்: 9442252627, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltv@radio882.com. தேவனாகிய கர்த்தர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். உபாகமம் 10:18. தேவனாகிய கர்த்தர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும், அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்னவஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். உபாகமம் 10:18.